கிறிஸ்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வையும் குறைவற்றதாக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு வருகிற எங்களுக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்று நாம் ஆதியாகமம் 3:22 முதல் சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 3:22-23 வாசிக்கிறேன். பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இங்கே ஒரு காரியத்தை குறித்து நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். தேவன் மனிதனை நித்தியமாக பாவத்திலேயே வாழ்ந்துவிட விட்டுவிடவில்லை, நம்மையும் அவ்வாறு விட்டுவிடவில்லை. இதுவே உண்மையில் ஆசீர்வாதம். பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பையும் ஒரு விடுதலையையும் தேவனே திட்டம் பண்ணிவிட்டார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆதியாகமம் 3:24 பாருங்கள். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபின்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். தேவன் வழியை அடைத்து விட்டார் என்று இதற்கு அர்த்தமல்ல. ஜீவனுக்கு போகிற வழி இன்றும் திறந்தே இருக்கிறது. மனிதன் இன்றும் தேவனிடத்திலே வரலாம். ஆனால் அந்த வழி இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் மூலமாக இல்லை, ரட்சிப்பானது பலியின் மூலமாக வர வேண்டும். மனிதன் திரும்பி பார்க்கும்பொழுது அங்கே இரத்த பலி செலுத்தப்பட்டிருப்பதை காண முடியும். ஆதியாகமம் 4:1 சில வசனங்களை இப்பொழுது பார்ப்போம். நாம் 3:1 பாவத்தின் வேரை பார்த்தோம். இந்த 4:1 பாவத்தின் கனியை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே ஆதாம் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினால் எவ்வளவு துன்பப்பட்டான் என்று மாத்திரம் பார்க்கப் போவதில்லை. இந்த 4:1 அவனுக்கு எவ்வளவாக கேடு சம்பவித்தது என்று பார்க்கிறோம். அவனுடைய அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அவன் தேவனை விட்டு திரும்பி பாவம் செய்தான். இதன் மூலமாக அவன் மீதும் மனித இனத்தின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்தான். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த சுபாவம் வந்தது இதனால்தான். நம்முடைய தகப்பனாகிய ஆதாமின் அதே பாவ கெட்ட சுபாவங்கள் நமக்கு கடந்து வந்துவிட்டது. இவை எல்லாமே ஆதாம் ஏவாளின் 2 குமாரர்களின் கதையிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கு அதிக குழந்தைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே 2 குமாரர்களுடைய காரியங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள் ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இந்த போராட்டம் இவ்வளவு நீண்டதாக இருக்கும் என்று ஆதாம் ஏவாள் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. காயின் பிறந்தபொழுது ஏவாள் இவ்வாறு கூறியிருக்க வேண்டும், நான் தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதனை பெற்றேன், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று தேவன் கூறினாரே, அந்த வித்தின் மகன் இவன்தான் என்று கூறியிருப்பாள். ஆனால் காயின் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் கொலைபாதகன், அவன் இரட்சகன் அல்ல. இரட்சகர் வருகிறதற்கு இது எவ்வளவோ முந்தின காலம். இரட்சகர் வர குறைந்தது 6000 ஆண்டுகள் ஆயிற்று என்று நம்புகிறேன். ஒருவேளை இதைக் காட்டிலும் நீண்ட காலமாக ஸ்திரீயின் வித்திற்கும் சர்ப்பத்தின் வித்திற்கும் போராட்டம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆதியாகமம் 4:2 பாருங்கள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயீன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இங்கே இரண்டு சகோதரர்களையும் நாம் பார்க்கிறோம், இரண்டு விதமான தொழில் புரிகிறவர்களாய் இருக்கிறார்கள். 3, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சில நாள் சென்ற பின்பு என்பது ஓய்வு நாளை குறிக்கிறது. தேவன் 7 ஓய்ந்திருந்த நாள் அது. கொண்டு வந்தான் என்று இங்கே சொல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறது. அவர்கள் தேவனுக்கு காணிக்கைகளோடு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அவரை தொழுது கொண்டார்கள். இவை எல்லாவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்தலினாலே செய்தார்கள் என்பதை அறிகிறோம். எபிரேயர் 11:4 இவ்விதமாய் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று வாசிக்கிறோம். எவ்வாறு விசுவாசத்தினாலே ஆபேல் காணிக்கையை செலுத்த முடிந்தது? ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவன் அவனுக்கு இதை குறித்து தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருப்பார் என்று நாம் விசுவாசிக்கலாம். இல்லாவிட்டால் ஆபேல் ஒருபொழுதும் காணிக்கையை விசுவாசத்துடன் கொண்டு வந்திருக்க முடியாது. இவ்வாறே ஆபேல் விசுவாசத்தோடே காணிக்கையை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் காயின் அவ்வாறு கொண்டு வரவில்லை. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இந்த கனிகளில் எந்த பழுதும் இல்லை, அவன் மீதியானவைகளை கொண்டு வந்தான் என்றும் எண்ணாதிருங்கள். ஊழியங்களுக்கு ஏழைகளுக்கு பழைய துணிகளை கொடுப்பது போன்ற செயல் அல்ல அவனுடையது. சிறந்த காணிக்கையே கொண்டு வந்தான், ஆனால் விசுவாசத்துடன் கொண்டு வரவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கையை எடுத்து வைக்கும் பொழுது அல்லது ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது எந்த எண்ணத்தோடு அதை கொடுக்கிறீர்கள்? ஏதோ காணிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வரும், கட்டாயம் எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் காணிக்கை எடுத்துச் செல்கிறீர்களா? அல்லது கர்த்தர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், அவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும், அவர் எனக்கு இன்னமும் இவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார், அந்த விசுவாசத்தோடு காணிக்கைகளை கொண்டு வருகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆதியாகமம் 4:4-5 பாருங்கள், ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சிலர் இவ்வாறு சொல்வார்கள், காயின் செய்ததில் எந்த ஒரு தவறும் இருந்ததாக தெரியவில்லை. விசுவாச துரோகத்தை குறித்து பேசும்பொழுது யூதா 11:1 இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து என்று சொல்லுகிறார். காயினுடைய வழி எது? காயின் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தபொழுது அதை விசுவாசத்தோடே கொண்டு வரவில்லை, அவன் தன் விருப்பப்படி செய்தான். மனித சுவாவம் தீமையானது என்பதை மறுக்கிறதாக அவனுடைய காணிக்கை இருந்தது. அதாவது மனித சுவாவம் நல்ல சுவாவம்தான் என்ற தைரியத்திலே காணிக்கை கொண்டு வந்தான். தேவன் சொல்கிறார், நீங்கள் உலகத்திலே வரப்போகின்ற மீட்பரை குறிக்கும் வண்ணமாக சிறிது இரத்த பலிகளை கொண்டு வாருங்கள், அதன் அடிப்படையிலேயே வாருங்கள், உங்களுடைய சொந்த கரத்தின் கிரியைகளை எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே வர வேண்டாம் என்கிறார். மேலும் தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் காயினுடைய காணிக்கை மறுக்கிறது. எல்லாமே சரியாக இருக்கிறது என்பது போல அவன் செயல்பட்டான். இன்று உலகளாவிய சகோதரத்துவம், எல்லாருக்குமே ஒரே பிதா போன்ற தத்துவங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. அருமையானவர்களே, இன்று நம் காரியங்கள் எல்லாம் சரியாக இல்லை. உலகத்திலே உள்ள எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டுமென்றால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தாலே அவன் தேவனுடைய பிள்ளை. எனவே உலகத்தில் உள்ள யாவருக்கும் ஒரே தந்தை ஒரே பிதா இல்லை. மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான். காயீன் அதை அங்கீகரிக்கவில்லை. அருமையானவர்களே, இன்றும் அநேகர் இவ்விதமாகத்தான் உலகத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு அறுந்து போன நிலைமையை உணர்கிறதில்லை, ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. மனிதனால் தேவனுக்கு தன்னுடைய கிரியைகளை காணிக்கையாக கொடுக்க முடியாது என்பதை காயினுடைய காணிக்கை மறுக்கிறதாக இருக்கிறது. காயின் தன்னால் அவ்வாறு காணிக்கை செலுத்த முடியும் என்று நினைத்தான். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையே உள்ள நடத்தை வித்தியாசம் இங்கே முக்கியமல்ல, அவர்கள் கொண்டு வந்த காணிக்கையிலேதான் வித்தியாசம் இருக்கிறது. இந்த இருவரும் ஒரே குடும்ப சூழ்நிலையிலே இருந்துதான் வருகிறார்கள். அதில் அவர்களுக்கிடையே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. காயின் அவனுடைய தாத்தாவிடத்திலிருந்து கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டான் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அது தவறு. ஏனென்றால் அவனுக்கு தாத்தாவே கிடையாது. அதேபோல ஆபேல் தன்னுடைய பாட்டியினிடத்திலிருந்து நற்காரியங்களை கற்றுக்கொண்டான் என்றும் சொல்ல முடியாது. இந்த காயினும் ஆபேலும் ஒரே சூழ்நிலையிலேதான் வாழ்ந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த காணிக்கையிலேதான் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய நாட்களிலேயும் அவர்கள் கொண்டு வருகிற காணிக்கை மக்களை வேறுபடுத்திவிடும். ஒரு கிறிஸ்தவனும் மற்றவர்களை விட சிறந்த ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. ஒருவனை எது கிறிஸ்தவனாக்க முடியும் தெரியுமா? அவன் மற்றவர்களைப் போல தானும் ஒரு பாவி என்று உணரும்பொழுதுதான். அந்த மனிதனுக்கு ஒரு பலி அவசியமானதாயிருக்கிறது. அந்த மனிதனுடைய இடத்தை இன்னும் ஒருவர் எடுத்து அந்த இடத்திலே மறிக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்திற்கு தண்டனை உண்டு. அதிலிருந்து நாம் விடுதலை பெற நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஒருவர் பெற்று நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது ரோமர் 3:26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று சொல்கிறார். ஆகவே பவுலால் தொடர்ந்து இவ்வாறு எழுத முடிந்தது. ரோமர் 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றும் அநேகர் இவ்விதமாகத்தான் காணப்படுகிறார்கள் என்பதை இது அழகாக காட்டுகிறது. அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கான முயற்சியை பலவிதமான சமயங்களின் மூலம் செய்கிறார்கள். சபையிலே சில நற்காரியங்களை செய்வதன் மூலம் இதை பெற்றுவிட முடியும் என்று நம்புகிறார்கள். தேவனுடைய நீதி உங்களிடத்திலே வரக்கூடியதாகவே இருக்கிறது. இது பரிபூர்ணமான நீதியாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதாவது நம்முடைய நீதிக்காக அவர் எழுப்பப்பட்டார். அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று சொல்கிறார். ஆனால் காயினின் நீதி சுய நீதியாகும். ஆனால் ஆபேலின் காணிக்கை விசுவாசத்துடன் கொண்டுவரப்பட்ட காணிக்கை, இயேசு கிறிஸ்துவின் பலியை எதிர்பார்த்து செலுத்தப்பட்ட காணிக்கையாய் அது இருந்தது. காயினும் ஆபேலும் சேர்ந்து வந்து தேவனை தொழுது கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த இரண்டு பேரும் முழுவதும் ஒத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள்தான். அவர்களுக்குள் ஒரே ரத்தம்தான் ஓடியது. ஆனாலும் அவர்கள் காணிக்கையிலே வித்தியாசம் உண்டானது. ஆபேல் அதை விசுவாசத்துடன் படைத்தபடியால் தேவன் அதை அங்கீகரித்துக் கொண்டார். காயின் அப்படியல்ல. அவனுடைய காணிக்கை தேவ அங்கீகரிப்பை பெறவில்லை. அதியாமும் 4:6-7 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மையில்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் ஏன் எரிச்சல் அடைந்தான்? அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு கோபமுற்றவனாக இருந்தான். ஒரு கொலை நடக்கும் முன்னர் அங்கே கோபம் உண்டாயிருக்கும். நம்முடைய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறியிருக்கிறார், நீ உன் சகோதரனிடத்தில் காரணமில்லாமல் கோபம் கொண்டாயானால் நீ கொலை குற்றத்திற்கு ஏதுவாயிருப்பாய் என்று சொல்கிறார். கோபத்தின் பின்னே பொறாமை இருக்கிறது, பொறாமையின் பின்னே பெருமை இருக்கிறது. யாக்கோபு என்ன சொல்கிறார் பாருங்கள், 4:15. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்கிறார். காயினின் கோபம் கொலை செய்ய அவனை வழி நடத்தினது. அதற்கு பின்னே அவனுடைய பெருமையும் பொறாமையும் இருந்தது. அருமையானவர்களே, உங்கள் கோபத்திற்கு காரணமும் இவைகளே. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, யாரை குறித்தாவது நீங்கள் கோபத்தோடும் எரிச்சலோடும் இருக்கிறீர்களா? இரவு முழுவதும் நீங்கள் தூங்கினாலும் காலையிலே விழித்தவுடன் அவருடைய முகம் உங்கள் கண்ணாலே இருக்கிறதா? அதை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து அவர்களை மன்னிக்க உங்கள் இருதயத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். தேவன் காயினுடைய செயலுக்கேற்றபடி அவனை நடத்தினார். தேவன் காயினை பார்த்து, நீ நன்மை செய்தால் மேன்மையில்லையோ என்று கேட்கிறார். இதற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால், உனக்கு மேன்மை இல்லையா என்பதாகும். இஸ்ரவேலிலே மூத்த மகன்கள் மிகவும் பிரதான இடத்தை பெறுவார்கள். இந்த காயின் தான் அதை இழந்து போய்விட்டதாக நினைக்கிறான். ஆகவே தேவன் அவனிடத்திலே, அவன் நன்மை செய்தால் அவன் அதை இழந்து போக எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்கிறார். அவன் நன்மை செய்யும் பொழுது தேவன் ஆபேலை ஏற்றுக்கொண்டது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு கொண்டு வரும். ஆபேல் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு பலி செலுத்தியது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது போல காயினையும் ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்படும். ஆனால் காயின் நன்மை செய்ய இடம் கொடாமல் கோபத்திற்கு இடம் கொடுத்து விட்டான். அருமையானவர்களே, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்கிறார். இதை சிலர் பாவ நிவாரண பலி வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று தேவன் சொல்கிறார் என்று விளக்குவார்கள். அதாவது பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டி வாசற்படியிலே படுத்திருக்கும் என்பார்கள். இது ஒரு வகையிலே அர்த்தமுடையதாக இருந்தாலும் இது அவ்வளவு சரியான ஒன்றாக இல்லை. மோசேயின் காலம் வரைக்கும் பாவ நிவாரண பலி கொடுக்கப்படவில்லை என்றே வேதத்தின் மூலம் அறிகிறோம். லேவியராம புத்தகத்திலே பாவ நிவாரண பலியை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த புத்தகத்தின் முதல் பகுதியிலே 5 பலிகளை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று பாவ நிவாரண பலி. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரையிலே பாவ நிவாரண பலி செலுத்தப்படவில்லை. பவுல் ரோமர் 3:20 அதைத்தான் சொல்கிறார். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது என்று சொல்கிறார். அதற்கு முன்பு வரை தகன பலியே செலுத்தப்பட்டு வந்தது. மோசேக்கு முன்பு வாழ்ந்த யோபு தன்னுடைய நாட்களில் தகன பலியையே செலுத்தினார். அது பாவ நிவாரண பலி அல்ல. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் இது உண்மை என்று தெரியும். அருமையானவர்களே, இங்கே பாவத்தால் தான் எவ்வளவு தூரம் காயப்படக்கூடியவன் என்பதை காயின் அறியாதிருந்தான் என்பது தெளிவாக தெரிகிறது. தேவன் அவனிடத்திலே பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று கூறியதை குறித்து சிந்திக்கும் பொழுது, அது ஒரு பயங்கரமான மிருகம் போல வாசலிலே படுத்திருந்து அவன் மீது பாய்வதற்கு பதுங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் வெளியே வரும்பொழுது அது அவன் மீது பாய்கிறது. இதற்காகவே காயினுக்கு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பலி அவசியமாயிருக்கிறது என்று தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவின் பலியை அர்த்தப்படுத்துகிறதாக, பாவத்திற்காக செலுத்தப்படுகிற பலியாக அது இருக்க வேண்டும். 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தந்தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். காயின் நன்மை செய்வது என்பது ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை போல அவனும் கொண்டு வருவதாகும். தகன பலியை செலுத்துவது. ஆபிரகாம் தகன பலியையே செலுத்தினார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரையிலே மீறுதல் என்பது இருந்திருக்க முடியாது. அதாவது அதுவரையிலே நியாயப்பிரமாணத்திற்கு மீறுதலாக பாவம் வரவில்லை. ஆகவே தேவன் இந்த காயினை பாதுகாத்தார் என்பதை நீங்கள் காண முடியும். தொடர்ந்து ஆதியாகமம் 4:8-9 வசனங்களை வாசிக்கிறேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். உண்மையிலேயே இது ஒரு ஆணவமான பதில். அவன் தன்னுடைய செயலை மூடி மறைக்க முனைந்தான் என்பதே உண்மை. ஆனால் வேதம் சொல்கிறது, மத்தேயு 10:26, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நீங்கள் ஒருவேளை ரகசியமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் இதை குறித்து அதிகம் யோசிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவை எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்திலே வெளியரங்கமாகவே இருக்கிறது. ஒரு நாளிலே அது வெளியரங்கமாக்கப்படும். தேவன் ஏற்கனவே அவற்றை அறிந்திருக்கிறார். நாம் அதை அப்படியே அவரிடம் சொல்லிவிட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இந்த காயின் தான் குற்றமற்றவன் என்று சொல்ல முயற்சிக்கிறான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறான். இது எவ்வளவு ஆணவமான ஒரு பதில் இல்லையா? தேவனிடத்திலே பேசுகிறோம் என்பதை அறிந்திருந்தும் அவன் அவ்வளவு ஆணவமாக பேசினான். ஆதியாகமம் 4:10 பாருங்கள். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார். எபிரேய நிருப ஆக்கியோனும் எபிரேயர் 12:24 இவ்வாறு சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்றார். ஆபேலின் இரத்தம் கொலையை குறித்து பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. இப்பொழுது ஆதியாகமம் 4:11-12 வாசிக்கிறேன். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அருமையானவர்களே, இன்றும் இந்த சாபம் பூமியிலே இருக்கிறது. மனிதனுடைய பாவத்தினாலே பூமியின் செழுமை போய்விட்டது. பூமியிலே அடர்ந்த காடுகளை கொண்ட நாடுகளிலே கூட அநேக ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வாழுகிறார்கள். நிலத்தை செழுமையானதாக்க எவ்வளவோ ஆராய்ச்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டும் நிலம் அவ்வாறே செழுமையற்றதாகவே காணப்படுகிறது. இதே பூமியிலிருந்துதான் ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 4:13 பாருங்கள். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. காயினுக்கு இது சகிக்க முடியாத தண்டனையாக இருக்கும் என்றால் அவன் ஏன் தேவனிடத்திலே திரும்பி மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடாது? தேவனுடைய கிருபைக்காக மன்றாடியிருக்கக்கூடாது? அவனுக்கு அது சகிக்க கூடாத தண்டனையாக இருந்தது. ஆனால் தேவனோ அவனுக்கு ரட்சிப்படிக்க ஆயத்தமாயிருந்தார். அவன் மனம் திரும்பி இருந்தால் போதுமானது. ஐயோ, நான் செய்தது தவறு என்று அவன் உணர்ந்திருந்தால் போதுமானது. இன்றும் அநேகர் தங்கள் பாடுகளிலேயே இருந்து கொண்டு அந்த பாடுகளை சகித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவனிடத்திலே திரும்ப மனதில்லை. அவருடைய லகுவான நுகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த தண்டனையை அனுபவிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்த பொழுதும் அதை குறித்து மனம் வருந்தாமல், அதை குறித்து தேவனிடத்திலே மன்னிப்பு கோராமல் இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். பாடுகளிலேயே நீங்கள் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பதை விட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து மன்னிப்பிற்காக கெஞ்சுங்கள். ஆதியாகமம் 4:14 பாருங்கள். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். தான் தேவனுடைய முகத்தை விட்டு மறைக்கப்பட வேண்டும் என்று காயின் வேண்டுகிறான். அவ்வாறே நடந்துவிட்டது. இருந்த போதிலும் தேவன் அவனை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு வித்தியாசமான காரியம் இல்லையா? இங்கே ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கொலையாளிக்கு தேவன் புகலிடம் கொடுக்கிறார் என்பது வினோதமான காரியம்தான். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் தேவனிடத்திலே திரும்பி மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார். நீங்கள் எந்தவிதமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அதை விட்டு மனம் திரும்ப தேவன் உங்களை அழைக்கிறார். பாவத்திலே நாம் தொடர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் அதற்கான தண்டனை நிச்சயம் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படினாலே பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து உங்கள் பாவங்களுக்கான தண்டனை ஏற்றுக்கொண்ட அவரிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய மாட்டீர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையை தேவனுக்கு உண்டு பண்ணியிருந்தாலும், இந்தே அதை உங்களுக்கு மன்னிக்க தேவன் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நானும் ஒரு பாவிதான், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். அவர் இன்றே உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அருளி செய்வார். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, தன் பாவத்திற்கான தண்டனை வருகிறது என்பதை அறிந்திருந்தும் அதை குறித்து மன வருத்தத்தோடு உம்முடைய பாதத்திலே மனம் திரும்பாத மனிதனைப் போல நாங்கள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே தவறுகளை நீர் சுட்டி காட்டும்பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்பொழுது, உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும்பொழுது, எங்களுடைய பாவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் வார்த்தைகளை எங்களிடத்திலே நீ சொல்லும்பொழுது, உண்மையாகவே நாங்கள் மனஸ்தாபப்பட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தை மென்மையுள்ளதாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்தும் நீர் எத்தனையோ முறை பேசியும் உம்முடைய பாவத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கையிடாமல் யாராவது இருப்பார்கள் என்றால், இந்த வேளையிலே அவர்களோடு நீர் தொடர்ந்து பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பாவ மன்னிப்பை உம்முடைய கரத்திலே பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இன்றே அவர்கள் தொடங்க நேரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விசுவாசத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நேயர்களே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காகவும் உங்கள் தொலைபேசி அழைப்புகளுக்காகவும் உங்களை பாராட்டுகிறோம். இந்த எமது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவதற்காக நன்றி கூறுகிறோம். புதிய நிகழ்ச்சி நிரல் தேவையானால் இன்றே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் தொலைபேசி எண்கள் 9442252627, மற்றும் ஒரு எண் 9585460406.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எண்ணாகமம் 6:26. எண்ணாகமம் 6:26.